பிளூஸை வானொலி நேர்கள் அனைவருக்கும் எமது காலை வணக்கங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 104.6 FM அலைவரிசையில் உத்தமிழ் கலந்து உங்களின் வீடு தேடி வரும் ஒரு தனித்துவமான தமிழ் வானொலியை கேட்க தவறாதீர்கள்.
வானொலி பெட்டிக்கரிகள் குழுவியிருந்து இன்றைய முத்தமிழோசை வானொலி நிகழ்ச்சியை கேட்பதற்காக ஒன்று கூடியிருக்கும் எமது ஓக்லாந்து வாழ் அன்பு தமிழ் உறவுகளே, இன்று ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி சனிக்கிழமை 2019ஆம் ஆண்டு தமிழ் மூத்தோர் சங்கத்தின் சார்பிலே எமது நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியிலே இன்றும் வளமை போன்று ஒரு திருக்குறளுடன் நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம் என நினைக்கின்றோம். அந்த வகையிலே அதிகாரம் 32 இன்னா செய்யாமை என்ற அதிகாரத்திலே இடம்பெறுகின்ற 314வது குறள், இன்னா செய்தாரை ஒறுத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல், இன்னா செய்தாரை ஒறுத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல். இந்த திருக்குறள் தொடர்பிலே மூவா வரதராஜனார் அவர்களுடைய கருத்து என்னவெனில், இன்னா செய்தவரை தண்டித்தல் அவரே நாணும்படியாக அவருக்கு நல்லுதவி செய்து அவருடைய தீமையையும் நன்மையையும் மறந்து விடுதலாகும். இதே திருக்குறளுக்கு சாலமன் பாப்பையா அவர்களுடைய கருத்து என்னவெனில், நமக்கு தீமை செய்தவரை தண்டிக்கும் வழி அவர் வெட்கப்படும் படி அவருக்கு நன்மை செய்து அவர் செய்த தீமையையும் நாம் செய்த நன்மையையும் மறந்து விடுவதே. இதே திருக்குறளுக்கு கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய விளக்கம் என்னவெனில், நமக்கு தீங்கு செய்தவரை தண்டிப்பதற்கு சரியான வழி அவர் வெட்கி தலை குனியும்படியாக அவருக்கு நன்மை செய்வதுதான். இன்னா செய்தாரை ஒறுத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல்.
அந்த திருக்குறளை தொடர்வதை இந்த காலை வேளைக்கு பொருத்தமான வகையிலே சொல்வேந்தர் சுகை சிவம் அவர்களுடைய ஒரு சிறிய சொற்பொழிவு ஒன்று எமது நேயர்களுக்காக இதோ.
வணக்கம், சுகை சிவம் பேசுகிறேன். நான் என்ன பேசினாலும் அதை எப்படியாவது சர்ச்சையாக ஆக்கி சில பேர் மகிழ்ச்சி அடைவது என்று தீர்மானித்து விட்டார்கள். நல்லது, அது இறைவன் கொடுத்த பரிசு என்று ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். நான் சொல்ல வருகிற விஷயம், அசைவம் சாப்பிடுகளை குறைத்தோ இழித்தோ பழித்தோ பேசுவது என் பழக்கம் இல்லை. நான் பேச வருகிற போது அவ்வாறு பேசுவது, சைவம் சாப்பிடுவது உயர்வோ என்று எல்லாம் பேசுவது பாவத்தில் பெரிய பாவம் என்று கூட வெஜிடேரியன் காங்கிரஸ் விழாவிலேயே நான் பேசியிருக்கிறேன். வேண்டுமென்றால் அந்த காணொலி இருக்கிறது, அதை போட்டு கேட்டுக்கொள்ளலாம். இரண்டு, வேறு ஒரு இன்டர்வியூவில் நான் சொன்னேன், உலகத்தில் வன்முறை கூடியிருக்கிறது, அதற்கு என்ன செய்யலாம் என்பதற்கு உணவு பழக்கம் ஒரு பெரிய காரணம். மனிதர்கள் என்ன உண்ணுகிறார்களோ அதற்கேற்ப குணங்களை பெறுகிறார்கள். அதில் ரெண்டாவது கருத்துக்கு இடமே இல்லை. நீங்கள் இன்று என்ன சாப்பிடுகிறீர்களோ அது உங்களுடைய குணமாக மாறும் என்பது உண்மைதான். பழைய உணவுகளை சாப்பிட்டால் மந்தத்தன்மை ஏற்படும் என்கிறார்கள், உண்மை. அசைவம் சாப்பிடுவதால் மட்டுமல்ல, சைவத்திலேயே கூட அதிக உப்பு, அதிக காரம், அதிக புளிப்பு, அதிக இனிப்பு சாப்பிடுகள் பிடிவாதமாக இருப்பார்கள், சண்டைக்காரர்களாக இருப்பார்கள். இவற்றை பற்றியெல்லாம் நான் பல இடங்களில் பேசியிருக்கிறேன். சைவ மடங்களிலேயே கூட அவர்களுக்கு உபதேசம் செய்வதற்கு முன்பாக அவர்கள் உணவு பழக்கத்தை கவனித்து விட்டு நீ இந்த குணத்தை விட்டுவிடு என்று அவர்கள் அறிவுரை சொல்வது கூட வழக்கம். அதனால் நான் யாரையும் மனம் நோக குத்தி பேச வேண்டும் என்பதற்காக பேசவில்லை. ஒரு மருத்துவர் ஒரு மருந்து சீட்டு எழுதுவது போல நான் உலகத்துக்கு சில யோசனைகள் கேட்டால் சொல்கிறேன். இப்படி உலகம் இப்படி இருக்கிறதே என்று ஒருவர் கேட்கிறார், இப்படி இப்படி செய்து பார்க்கலாம் என்று சொல்கிறேன். சைவ உணவு அமைதி ஏற்படுத்தும் என்பதற்கு அதிக ஆதாரங்கள் இருக்கின்றன. நீங்கள் ஜூவில் கூட போய் பார்த்தா அசைவம் சாப்பிடுகிற விலங்குகள் கொஞ்சம் அமைதி இழந்து காணப்படும், சைவ விலங்குகள் கொஞ்சம் அமைதியாக இருக்கும். இது மாதிரியான பல ஆய்வுகளை வெஜிடேரியன் காங்கிரஸ் வெளியிட்டிருக்கிறது, அதை அடிப்படையாக வைத்துக் கொண்டு நான் சில செய்திகளை பேசுகிறேன் சொல்லுகிறேன். திருவள்ளுவர் என்ன அவ்வளவு அறிவில் குறைந்தவரா? அவர் ஒரு கேள்வி கேட்கிறார், அவனை எங்கனம் ஆளும் எங்கனம் ஆளும் அருள்னு கேட்கிறார். எங்கனம் ஆளும் அருள், யாரு? ஊன் உண்ணுகிறவர்களுக்கு அருள் எப்படி வரும் என்று ஒரு கேள்வி கேட்கிறார். என்னை விட கடுமையான வார்த்தை திருவள்ளுவர் பயன்படுத்தி இருக்கிறார். திருவள்ளுவரை யாராவது கோவித்துக் கொள்வீர்களா? அவர் உலகத்தில் மீது அக்கறை இல்லாதவர் என்று பொருளா? என்ன சொல்லுகிறார், அன்பை விட மேலான வார்த்தை அருள், அருள் எப்படி அவர்களிடத்தில் வர முடியும் என்று ஒரு கேள்வியை கேட்கிறார். நான் இப்போதும் கூட ஏன் சொல்கிறேன் என்றால், உலகம் அன்பாக இருப்பதற்கு சைவ உணவு பயன்படுமோ என்கிற என்னுடைய அபிப்பிராயத்தை நான் பதிவு செய்கிறேன். எனக்கு எந்த கெட்ட எண்ணமும் இல்லை, யாரையும் காயப்படுத்தும் எண்ணமும் இல்லை, காயப்படுத்துவது நல்ல பண்பாடும் அல்ல. எனவே தயவு செய்து என்னை புரிந்து கொள்ள முடியுமானால் புரிந்து கொள்ளுங்கள். ஆனாலும் எல்லோருக்கும் என்னுடைய அன்பு வாழ்த்துக்கள்.
அந்த இனிய சொற்பொழிவை தொடர்ந்து இந்த காலை வேளைக்கு பொருத்தமான வகையிலே ஒரு பழைய திரைப்பட பாடல் ஒன்று இதோ நேர்களுக்காக.
மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா, மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும், வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, வாடி நின்றால் ஓடுவதில்லை, எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா, மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடு, ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடு, நாளை பொழுதை இறைவனு கழித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு, நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு, உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா, மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா.
நிகழ்ச்சியில் தொடர்வது விரியும் மோட்டுக்கள் சிறப்பு நிகழ்ச்சி. இதில் பங்கு கொள்பவர்கள் விரியும் மோட்டுக்கள் குழுவினர்.
விரியும் மோட்டுக்கள் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இது உங்களுக்கான எங்களின் வடிவமைப்பு நேயர்களே, உங்களின் வரவேற்பு எங்களை உற்சாகப்படுத்தட்டும். தமிழால் இணைவோம், அறிவால் உயர்வோம், அன்பால் வெல்வோம். உங்களுக்கு தெரிந்த தமிழ் பற்றிய கருத்துக்களை எமது விரியும் மொட்டுக்கள் ஃபேஸ்புக் பேஜ் ஊடாக எமக்கு தெரியப்படுத்தினால் நாம் அதை அனைவருடனும் பகிர்ந்து மகிழ்வோம். நிகழ்ச்சியை தொடங்கும் முன் தமிழ் தமிழா.
தமிழ் தமிழ் மொழியின் ஒரு சிறப்பு இரட்டை கிளவி என்று சொல்லக்கூடிய அடுக்கு மொழி வார்த்தைகள். உதாரணத்திற்கு, மனதை சந்தோஷமாக இருக்க வைப்பதற்கு குடுகுடுவென கடகடவென மடமடவென செய்யும் காரியங்களை நிறுத்து, விடுவிடுவென தடதடவென படபடவென துடிக்கும் பயத்தை அகற்று, தகதகவென வெகு வெகுவென கொடுகொடு என யோகத்தவத்தில் என் அருளினை இறக்கு. இதுவே சர்வம் சாத்தியம் செய்யும் சிவசூட்சுமம். கடவுளின் அருளை யோக நிலையில் இறக்க வேண்டும். பசு பால் கொடுக்காது, நாம் தான் பசுமடியில் பாலை கறக்க வேண்டும். இறைவனும் நீயும் ஒன்றே. தமிழன். கிபி 15 நூற்றாண்டைச் சேர்ந்த கவிஞர் காலமேக புலவர் சிலேடை என்று சொல்லக்கூடிய இருள் பொருள் பட கவிதை சொல்வதில் புலமை பெற்றவர். உதாரணம், கணக்கு கவிதை என்று சொல்லக்கூடிய பூனைக்கு 6 என்று தொடங்கக்கூடிய கவிதையில், பூனைக்கு என்றால் பூவை நக்கும் வண்டு இனத்திற்கு 6 என்று பொருள். சுமார் 220 பாடல்களை எழுதியுள்ளார்.
சிந்திக்க சில நிமிடம். தமிழர்கள் அடிக்கடி தமது உரையாடல்களில் பாவிப்பது பழமொழிகள். ஆனால் அந்த பழமொழிகள் எத்தனை சரியான அர்த்தத்தில் போய் சேருகிறது என்பது நமக்கு தெரியாது. இப்பொழுது உங்களிடம் நான் ஒரு பழமொழியை கேட்கின்றேன், அதனுடைய சரியான அர்த்தத்தை கண்டுபிடியுங்கள். சட்டியில் உள்ளதுதான் அகப்பையில் வரும், இதன் உண்மையான அர்த்தம் என்ன? மீண்டும் ஒரு முறை, சட்டியில் உள்ளதுதான் அகப்பையில் வரும், இதன் உண்மையான அர்த்தம் என்ன? பதில் இறுதியில்.
கல்லூரி மலரி மலரி கண்ணோடு சோகமா, வெற்றி என்னும் ஏனின் படிகள் தோல்விகள் தானம்.
பயணப்படு கேலிப்பொறி நிறுத்திவிடு, கணக்குகள் மறந்துவிடு. சூரிய ஒளியில் நூலன்று எடுத்து பனித்துளி கோர்த்துவிடு. சுவாசத்தில் வாசனை கொடுத்து விடும். கொண்டு வந்து பூமியில் நட்டு வைத்து
பள்ளிக்கூடம் லீவு விட்டதால கொஞ்சம் ஓட்டம் குறைஞ்சிருக்கு. ரோட்டிலையும் எவ்வளவோ சனம் குறைஞ்சிருக்கப்பா.
என்ன சொல்லுங்க, பள்ளிக்கூட வாழ்க்கையே தனிதான். என்ன நம்ம வாழ்க்கையில் அது ஒரு வானவில் மாதிரி.
ஆமா, எங்கட காலத்துல எவ்வளவு செல்லடி கொண்டடி என்றாலும் பள்ளிக்கூட வாழ்க்கை ஒரு தனிதான்.
எங்கட காலம் இல்ல, எங்கட அம்மா அப்பாண்ட காலத்திலயும் பள்ளிக்கூட காலம் என்றால் அது ஒரு பெரிய விசேஷம்தான்.
ஓ, கதைக்கும் போது என்னோட படிச்ச பெட்ட பெடியன் என்றுதானே கதைக்கிற அவள். ஒரே சிரிப்பா இருக்கும்.
அப்ப நாங்க பாடி பண்ணி சிரிச்சாங்க, ஆனா இப்ப என்ன நடக்குன்னு எங்கட பிள்ளைகள் எங்களை பார்த்து அதே மாதிரி சிரிக்கணும். அப்பா,
என்ன பெட்ட படியன் என்ற கதை? அந்த நாளிலே எல்லோரும் தனித்தனி பள்ளிக்கூடத்துல தானே அப்பா படிச்சவியா?
இல்லையப்பா, பொதுவாக ரெண்டுமே இருக்கும் தானே. அப்படியே தனித்தனியா இருந்தாலும் பிரைமரியில் ஒன்னா சேர்ந்து தானே படிச்சிருப்பீங்க.
கலவன் பள்ளிக்கூடத்துல நிறைய பம்பல்களும் நடந்திருக்கு. அதானப்பா இந்த மோதல் காதல் எல்லாம் அவையவள் சந்தோஷமா இருந்த அளவுக்கு நாங்கள் இல்ல.
உண்மைதான், எங்கட தலைமுறை தான் யுத்தத்தால பாதிக்கப்பட்டது கூட. ஒழுங்கா படிப்பில்ல, கரண்ட் இல்ல, சரியான போக்குவரத்தும் இல்லையப்பா.
ஆமா, நான் பள்ளிக்கூடத்திற்கு போகும்போது நடை அல்லது சைக்கிள் தான். ஆனா எங்கட அம்மா காரில் போனவளாம். எங்கட பிள்ளைகளுக்கு சைக்கிள் ஒழுங்கா ஓட்டவும் தெரியாது. நாங்க தானே டாக்ஸி டிரைவர்ஸ்.
அம்மா அந்த காலத்துல சைக்கிள் ஓடுறதுல என்னன்னா உடுப்பு கொஞ்சம் கஷ்டமா வைக்கு. என்ன சாரி ஹாஃப் சாரியோட என்ன ஓடுறது?
அதே உடுப்பு எனக்கு என்னமோ ஸ்கர்ட் பிளவுஸ் நினைச்ச நான். அவர்கள் இந்த யூனிஃபார்ம்
இல்லையப்பா, அந்த காலத்துல ஓ லெவல் வரைக்கும் சில பள்ளியில் ஸ்கர்ட் பிளவுஸும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெள்ள சாரி இருக்கும். ஆண்களுக்கு தானே இருக்குது வேட்டி பேண்ட் ஷர்ட் என்று.
எங்கட அம்மா அப்பா படிச்ச இடத்துல கலர் தான், சும்மா அந்த மாதிரி கலக்க விடுமா? பணக்கார பொம்பளைகள் என்றால் உடுப்பு கலர் கேட்ட மாதிரி நகை கூட போடுவேணுமா?
ஏ, நீங்க மட்டும் என்ன, சில பிரைமரி பள்ளிக்கூடத்துல யூனிஃபார்ம் இல்லத்தானே. எங்களுக்கு தான் தலைய பிக்காத குறை. அடுத்த பிள்ளை போடுற மாதிரி உடுப்பு போட மாட்டேன், சப்பாத்து போட மாட்டேன் என்றால் என்னப்பா செய்யறது?
ஓ, சாப்பாடு கூட விதவிதமாக தேவை, இல்லைனா சாப்பிடாதீர்கள். உண்மையாக நாங்க தான் பாவம். ஒழுங்கான பள்ளிக்கூட வாழ்க்கையே இல்ல, அதோட எங்கட பிள்ளைகளோட மல்லுகட்ட வேண்டியிருக்கு.
அது மட்டுமேப்பா, எங்கட காலத்துல அம்மா அப்பான்னு இன்ன மரியாதை. அப்பாவுக்கு முன்னால நிக்கிறதுக்கே பத்து தினம் யோசிப்பான். அம்மா தானே தூதுவர் வேலையெல்லாம் பாக்குறது.
பள்ளிக்கூடத்துல என்ன போல திறமை, டீச்சருக்கு எவ்வளவு பயம். அடி உதவாது போல் அண்ணன் தம்பி உதவ மாட்டாரு சொல்லியே ஒரு வழி பண்ணிடுவீங்க.
ஓமப்பா, பள்ளிக்கூடத்தில் ஒரு அடி என்றால் வீட்டுக்கு வந்தா டபுள் இல்ல. சரியான பாவப்பட்ட ஜென்மங்கள் அப்பா நாங்கள.
அந்த விஷயத்துல எங்கட அம்மா அப்பா மாதிரி எங்கள மாதிரி தான் நல்லா வாங்கி கட்டினவர்.
அடப்பாவி, இவ்வளவு அருமை பெருமை எல்லாம் தாங்கியாளன்னு தெரியாம போச்சு. ஆனா எங்கட பிள்ளையில பாருங்கோ, இவ்வளவு அதிர்ஷ்டசாலிகள். அடி இல்ல, திட்டு இல்ல, முழங்காலில நிக்கிறது இல்ல, வெளியில பிடிச்சு கூட விடுறது இல்லையப்பா.
உள்ள கம்பி
படிப்பு விஷயத்துல எங்கட பெற்றோரின் தலைமுறை கல்வியை விட நாங்க கூட, அதை விட எங்கட பிள்ளைகள் கூட என்று சொல்லலாம். அந்த காலத்தில் பெண் பிள்ளைகள் படித்தது குறைவு தானே, டீச்சர், நர்ஸ் ஆக இல்லைன்னா ஹோம் சயின்ஸ் படிச்சிருப்பினும்.
எங்கட காலத்துல தரப்படத்துல கொண்டு வந்து எங்கட கல்வியே அழிக்க பார்த்தாங்கள் தானே. கல்வி என்றது தமிழரோட கூட வர்ற உண்டு. யாழ்ப்பாண நூலா தெரிச்சோன்னா எங்கட கல்வி மங்களை விட்டு போயிடுமா என்ன?
அது சரி, பொதுவாக படிப்பண்ணா எங்கட முந்த இயலாதுன்னு அம்மா அப்பா சொல்லுவினா. வெள்ளக்காரன் காலத்துல முக்கிய பதவிகள் எல்லாவற்றிலும் தமிழாக்கள் தானே அம்மாப்பா இருந்தவ. அதற்கு காரணம் ஒவ்வொரு கட்டத்திலும் இருந்த நல்ல ஆசிரியர்களும் சமுதாய கட்டமைப்பும்.
ஆமா, அம்மா அப்பா காலத்துல இந்தியாவில இருந்தெல்லாம் ஆசிரியர்கள் வந்து படிப்பித்திருக்கிறார்கள். அதே போல அங்குள்ள கேம்பஸிலும் இங்கிருந்து போய் படித்திருக்கிறார்கள்.
ஆனா நம்ம பிள்ளைகள் பல படி மேல என்று நினைச்சு கொண்டு இருக்கிற ஒரு பிரம்மையிலதான் நம்ம எல்லாம் இருக்கிறோம்.
அது ஒண்ணும் இல்லையப்பா, இந்த டெக்னாலஜியை வச்சு கொண்டு கலக்குதுகள் அப்ப டீச்சரையும் புத்தகங்களையும் தானே நம்ம நம்பி இருந்தோம்.
இப்ப கூகுள நங்கிலே இல்லையப்பா,
அவ மட்டும்தான் நாங்களுக்கு பின்னா கேட்க மாட்டோமே, எல்லாரும் தான் கேப்போம். ஏதோ போதப்பா, நான் போயிட்டு வர போறேன் நேரமா.
சந்திப்போம்,
கூகுள் மேப்ப பாத்து போம் என்ன.
எமது அடுத்த நிகழ்ச்சி படித்ததில் பிடித்தது. ஒரு ஏல விவசாயி தன்னோட எதிர்காலத்தை பற்றி தெரிந்து கொள்ள ஒரு ஜோதிடர் கிட்ட போய் நின்றார். அந்த விவசாயியின் ஜாதகத்தை பார்த்து ஜோதிடர் அந்த இரவே அவருக்கு மரணம் நேரப்போகிறது என்று அறிந்து கொண்டார். அதை சொல்வதை தவிர்த்து நாளை காலையில் என்னை வந்து பாருங்கள், சரியாக சொல்றேன் என்று அனுப்பிவிட்டார். அந்த விவசாயி வீட்டுக்கு திரும்பும் போது ஒரே இடி மின்னல் மழை காத்து. பயந்து போய் அவர் ஒரு பாலடைந்த சிவன் கோயிலுக்குள்ளார போய் நின்றார். அந்த கோயில் நிலையை பார்த்து அவர் கற்பனை நிலையில் அந்த கோயிலை கட்ட அதை அழகு படுத்த ஒரு கும்பாபிஷேகமே நடத்தி முடிச்சிட்டார். அந்த கற்பனை நிலையிலிருந்து கண்ணை திறந்து பார்த்தா ஒரு பெரிய பாம்பு அவருக்கு முன்னுக்கு. உடனே அவர் கோயிலை விட்டு ஓடி வரும் மின்னல் தாக்கி அந்த கோயில் இடிஞ்சு விழுந்தது. மறுநாள் அந்த விவசாயி ஜோதிடரை பார்க்க போனார். ஜோதிடருக்கு ஒரே ஆச்சரியம், ஏனென்றால் சிவனுக்கு கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணால்தான் மரணத்திலிருந்து தப்பலாம் என்று ஜோதிடருக்கு மட்டும் தெரியும். அதனால் விவசாயி கிட்ட நேற்று என்ன நடந்தது என்று கேட்க விவசாயி கோவிலில் நடந்தது கதையாய் சொன்னார். ஜோதிடர் நினைத்தார், விவசாயின் கற்பனை கோவிலை கூட கடவுள் ஏற்றுக்கொண்டு மரணத்தை தடுத்திருக்கிறார் என்று. இதனால் என்ன தெரியுதென்றால், நம்ம கற்பனையும் யோசனையும் எப்போதும் உயர்ந்ததாக இருக்க வேண்டும் என்று. உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. ஆங்கில விளக்கணம், Always aim high, then failure is as good as success. எமது அடுத்த நிகழ்ச்சி சிரிப்போ சிரிப்பு.
அம்மா அம்மா,
என்னப்பா?
என் வீட்டு பாடங்கள் எல்லாத்தையும் அப்பாவ செய்து தர சொல்லு.
என்னடா கண்ணு, உனது பாடத்தை நீ தானப்பா செய்ய வேண்டும்.
அப்ப நீ வீட்டு வேலை எல்லாத்தையும் அப்பாவ கொண்டிச்சு செய்விக்கிற, அப்ப வீட்டு பாடமும் அப்பா தானே செய்ய வேணும்.
நீர்களே, கண்டுபிடித்தீர்களா? சட்டியில் உள்ளதுதான் அகப்பையில் வரும். இந்த பழமொழியின் உண்மையான அர்த்தம் என்ன? அதாவது கந்த சட்டியில் விரதம் இருந்தால்தான் கருப்பையில் குழந்தை தரிக்கும் என்பது ஒரு விளக்கம். குழந்தை இல்லாதவர்கள் கந்த சஷ்டி விரதம் இருந்தால் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது ஒரு நம்பிக்கை. அதுதான் இதனுடைய அர்த்தம்.
எமது இறுதி நிகழ்ச்சி கேவியின் குரல். இந்த மாத கீவியாக உங்களை உற்சாகத்தில் மூழ்கடிக்க இதோ வருகிறார்.
சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டி நீ,
யாரடி நீ மோகினி, கூரடி என் கண்மணி.
செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டி நீ,
அசையுள்ள ராணி அஞ்சிடாமலே நீ ஆடோடி வா காமினி.
நன்றி நேயர்களே, மீண்டும் அடுத்த மாதம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரியும் மொட்டுக்கள் குழுவினர். நன்றி, வணக்கம்.
உதித்த ஞாயிறு தினத்திலே எமது ஈழத்திருநாட்டிலே இருக்கின்ற பல தேவாலயங்களிலும் மற்றும் சில ஹோட்டல் விடுதிகளிலும் வைக்கப்பட்ட குண்டுவெடிப்பின் காரணமாக பல நூற்றுக்கணக்கான அப்பாவி பொதுமக்கள் இறந்திருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே அந்த இறப்புகளை ஞாபகப்படுத்தி எமது ஓக்லாந்து மண்ணிலே வாழ்ந்து வருகின்ற கவிஞர் கலாநிதி மூனா நானா சிவச்செல்வன் அவர்கள் வழங்குகின்ற சிறப்பு கவிதை இதோ நேர்களுக்காக.
முத்தமிழோசை வானொலி என்பர்களுக்கு அன்பு கனிந்த வணக்கங்கள். என் கவிதையின் தலைப்பு இறைவனில் பணிந்திடும் இதத்தச்சேர். தெய்வங்களே, தேவ தூதர்களே, மத தத்துவம் பேசிய ஞானிகளே, கூடி கதறி கதறி கட்டி அழுதிடும் அவல குரல் இங்கு உறக்க ஒலிக்கட்டும். தெய்வங்களே, தேவ தூதர்களே, மத தத்துவம் பேசிய ஞானிகளே, கூடி கதறி கதறி கட்டி அழுதிடும் அவல குரல் இங்கு உறக்க ஒலிக்கட்டும். கோவிலும் மசூதியும் தேவன் வாழ்ந்திடும், தேவாலயங்களும் திருத்தலங்களும் கொலைக்களங்களாய் கொலையர் கைகளில் குருதி பாய்ந்திடும் கொடுமைகள் தாழுமோ. கோவிலும் மசூதியும் தேவன் வாழ்ந்திடும், தேவாலயங்களும் திருத்தலங்களும் கொலைக்களங்களாய் கொலையர் கைகளில் குருதி பாய்ந்திடும் கொடுமைகள் தாழுமோ. உம்மருள் தேடியே பாதம் வணங்கித்தம் பாவங்கள் தீர்த்திட வேண்டிடும் பக்தர்கள், ஜாது மறிந்திடா பேதைகள் சொரிந்திட்ட இரத்தமும் மேனியில் சேராய் தெளித்தது. உம்மருள் தேடியே பாதம் வணங்கித்தம் பாவங்கள் தீர்த்திட வேண்டிடும் பக்தர்கள், ஜாது மறிந்திடா பேதைகள் சொரிந்திட்ட இரத்தமும் மேனியில் சேராய் தெளித்தது. மாபெரும் தவறினை ஆண்டவன் செய்தனன், மனித குலத்தினை தவறி படைத்தனன், ஈன குணத்தினை கொண்டவர் பலரினை மேதினி மீதினில் வளர வைப்பவன். மாபெரும் தவறினை ஆண்டவன் செய்தனன், மனித குலத்தினை தவறி படைத்தனன், ஈன குணத்தினை கொண்டவர் பலரினை மேதினி மீதினில் வளர வைப்பவன். இயற்கையின் சக்திகள் ஜாவையும் பொங்கிடும், உலகம் அழிந்திடும் காலமும் விரைந்திடும், நீரும் நெருப்பதும் புயலும் பூகம்பமும் தொடர்ந்திடும் அவலங்கள் விரைவினில் தெரிந்திடும். இயற்கையின் சக்திகள் ஜாவையும் பொங்கிடும், உலகம் அழிந்திடும் காலமும் விரைந்திடும், நீரும் நெருப்பதும் புயலும் பூகம்பமும் தொடர்ந்திடும் அவலங்கள் விரைவினில் தெரிந்திடும். நிற்கதியற்றவர் நிம்மதி தேடிட வேண்டி வழிபடும் இறைவா உன் சந்நிதி, இரத்த கலரியாய் மாறிடும் சோதனை என்றுதான் மாறிடம் உன்னிடம் கேட்கிறேன். நிற்கதியற்றவர் நிம்மதி தேடிட வேண்டி வழிபடும் இறைவா உன் சந்நிதி, இரத்த கலரியாய் மாறிடும் சோதனை என்றுதான் மாறிடும் உன்னிடம் கேட்கிறேன். நன்றி, வணக்கம்.
நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கம் கடந்த 20ஆம் தேதி ஏப்ரல் மாதம் எலஸ்லி போர் ஞாபகார்த்த மண்டபத்திலே மிகவும் சிறப்பானதொரு மல்டி கல்ச்சரல் பல்லின மக்களினுடைய கலை கலாச்சாரங்களை பிரதிபலிக்கின்ற ஒரு சிறப்பு விசேட கலை விழா ஒன்றினை சிறப்பான முறையிலே நடத்தியிருந்தார்கள். பெருந்தொகையான மக்கள் பார்வையாளர்களாக அமர்ந்திருக்க அந்த சிறப்பு நிகழ்ச்சியானது பல வண்ண உடைகளோடு இந்த நிகழ்ச்சியின் அருமையான காட்சிகள் பார்த்தோர் கண்களிலே பரவசம் ஊட்டியதும் அந்த நிகழ்ச்சிகளில் அனைத்துமே பார்வையாளர்களை மிகவும் ஆர்வத்துடன் கண்டுகளிக்க வைத்ததும் ஒரு சிறப்பு விசேட அம்சமாக காணப்பட்டது. அந்த நிகழ்ச்சி சிறப்பான முறையிலே ஒழுங்குபடுத்தப்பட்டு சிறப்பான முறையிலே நெறியாளப்பட்டு சிறந்த முறையிலே பார்வையாளர்களுக்கு சமர்ப்பிக்கப்பட்டது.